புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் ஆகஸ்ட் 6ஆம் தேதி உலகளாவிய மக்களுக்கு தெரிந்த மிகவும் போற்றப்படக்கூடிய விஞ்ஞானியாகவும் அறிவியல் ஆராய்ச்சியாளராகவும் திகழ்ந்து கொண்டிருந்த மதிப்பிற்குரிய அலெக்சாண்டர் பிளம்மிங் அவருடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவர்களை பற்றிய பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை வழங்க திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம் நுண்ணுயிரியல் துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் மதிப்பிற்குரிய ப. ராவணன் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
வணக்கம். புதுகை பண்பலை நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம்.
இன்றைய தினம் போற்றுதலுக்கு உரிய அறிவியல் ஆராய்ச்சி வல்லுநரும் விஞ்ஞானியுமான அலெக்சாண்டர் பிளம்மிங் அவருடைய பிறந்த தினத்தில் அவர்களை பற்றிய தகவலை பரிமாறிக்கொள்ள இணைந்திருக்கீங்க, மிகவும் மகிழ்ச்சி சார். இன்றைய நமது நிகழ்ச்சியில் உங்களை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
சரிங்க. என்னுடைய பெயர் ப. ராவணன். தற்பொழுது மத்திய பல்கலைக்கழகத்தில் நுண்ணுயிரியல் துறையில் இணை பேராசிரியராகவும் மற்றும் துறை தலைவராகவும் கடந்த சில வருடங்களாக பணியாற்றிக் கொண்டுள்ளேன். இந்த பணிக்கு வருவதற்கு முன்பு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகத்தில் முதுகலை பட்டம் பெற்றுவிட்டு இந்திய அறிவியல் கழகம், இது பெங்களூருவில் அமைந்துள்ளது, அங்கு 2 வருடங்கள் பேராசிரியர் கொண்டையா அவர்களின் ஆய்வுக்கூடத்தில் அவருடைய ஆராய்ச்சிக்கு உதவி செய்துவிட்டு பிறகு யூனிவர்சிட்டி ஆஃப் ரீயூனியன் என்ற ஒரு பிரெஞ்சு பல்கலைக்கழகத்தில் சேர்ந்து முனைவர் பட்டம் பெற்றேன். அதன் பிறகு அமெரிக்காவில் 2 வருடங்கள் பணியாற்றி விட்டு இந்தியா திரும்பி இங்கு விஐடி யூனிவர்சிட்டி, விஐடி பல்கலைக்கழகம் வேலூரில் அமைந்துள்ளது, அங்கு 10 வருடங்கள் பணியாற்றி விட்டு கடந்த 4 வருடங்களாக மத்திய பல்கலைக்கழகம் திருவாரூரில் பணியாற்றி கொண்டுள்ளேன். எனக்கு புத்தகங்கள் படிப்பதில் மிக்க ஆர்வம். மிக சிறு வயதிலிருந்தே எனக்கு புத்தகம் படிக்கும் பழக்கம் உண்டு. எழுத்தாளர் சுஜாதாவோட புத்தகங்களை ரொம்ப விரும்பி படிப்பேன். அறிவியல், பொருளாதாரம், சைக்காலஜி, இந்த மாதிரி எல்லா விதமான புத்தகமும் படிக்கும் பழக்கம் எனக்கு சிறு வயதிலே உண்டு. இந்த காரணத்தினால் எனக்கு ஆராய்ச்சியில் மிக ஆர்வம் வந்து நான் இந்த துறையை தேர்ந்தெடுத்து தற்பொழுது பயணித்துக் கொண்டுள்ளேன்.
ரொம்பவே அழகாவும் சிறப்பாகவும் சொன்னீங்க சார். நம்மளுடைய இன்றைய காலகட்டத்தில் வளர்ந்தவர்களுடைய தொழில்நுட்பங்கள் வளர்ந்து கொண்டிருந்தாலும், தொலைபேசியின் பயன்பாடு அதிகரித்துக் கொண்டிருந்தாலும் கூட, புத்தக வாசிப்பு என்பது மனிதனுடைய அறிவாற்றலை நுண் அறிவையும் வளர்க்கக்கூடிய ஒரு ஆயுதமாகவே பார்க்கப்படுகிறது. அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க ஒரு புத்தக வாசிப்பாளரும் இருப்பதில் மிகவும் பெருமை கொள்கிறோம். வாழ்த்துக்கள் சார். இன்றைய தினம் நம் ஆராய்ச்சியின் மிக முக்கிய பங்காற்றிய மருத்துவ துறையில் பல்வேறு கண்டுபிடிப்புகளையும் மக்களுக்கு பயனுள்ள சிறந்த அறிவியல் ஆராய்ச்சியிலையும் மேற்கொண்ட நமது அறிவியல் விஞ்ஞானி அலெக்சாண்டர் பிளம்மிங்கருடைய பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவருடைய வாழ்க்கை வரலாறு பற்றிய
நன்றி. அலெக்சாண்டர் பிளம்மிங் அவர் பாத்தீங்கன்னா, அந்த உலகத்துல வாழ்ந்த மிக சிறந்த, மிக முக்கியமான மற்றும் மிக பிரபலமான ஆராய்ச்சியாளர்கள் ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். இவர் வந்து 1881 ஆகஸ்ட் 6, அதாவது இன்னைக்குதான் அவரோட பிறந்த தினம். இன்னைக்கு வந்து உங்கள்கிட்ட பேசுறதெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. இந்த ஆகஸ்ட் 6ஆம் தேதி ஸ்காட்லாந்து நாட்டில் பிறந்தாரு. இவர் ஒரு மருத்துவர் மற்றும் நுண்ணுயிரியலார், மைக்ரோபயாலஜிஸ்ட், நுண்ணுயிரியலார். அலெக்சாண்டர் பிளம்மிங் அவரோட தந்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு விவசாயி. அவர் பேர் வந்து ஹக் பிளம்மிங்னு பேரு. தாயாரோட பெயர் கிரேஸ் ஸ்டிர்லிங் மார்டன். அலெக்சாண்டர் பிளம்மிங் வந்து ஒரு 7 வயசு இருக்கும் பொழுதே அவருடைய அப்பா இறந்து விடுறாரு. அதுக்கப்புறமேலு இந்த காரணத்தினாலதான் நினைக்கிறேன் அவர் வந்து பாலிடெக்னிக்ல கல்லூரியில சேர்ந்து படிக்கிறாரு. கிட்டத்தட்ட 16 வயசுலயே வந்து அவர் ஒரு கப்பல் கம்பெனில சேர்ந்து வேலை செஞ்சிட்டு இருக்காரு எழுத்தாளரா. ஒரு 4 வருஷம் ஒர்க் பண்ணிட்டு அதுக்கப்புறமேல அவரோட அண்ணன் வந்து டாக்டரா இருந்திருக்காரு. அப்பவே இவரோட அப்பா வந்து அலெக்சாண்டர் பிளம்மிங் வந்து 2வது மனைவிக்கு பிறந்தவரு. ஸோ அவரோட முதல் மனைவிக்கு, அவங்க அப்பாவோட முதல் மனைவிக்கு பிறந்தவங்க 4 பேர், அதுல அவரோட அண்ணன் ஒருத்தர். அந்த அண்ணன் வந்து டாக்டரா இருந்ததுனால அவங்க அண்ணனோட ஆலோசனை பேர்ல செயின்ட் மேரி மெடிக்கல் ஸ்கூல் அப்படின்ற ஒரு கல்லூரியில, லண்டன்ல இருக்கு, அந்த மருத்துவ கல்லூரியில மருத்துவம் படிக்கிறதுக்கு அலெக்சாண்டர் பிளம்மிங் சேர்றாரு. இதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, அவர் எதிர்பாராத விதமா அவங்க ஃபேமிலிக்கு வந்து பெரிய சொத்து வந்து கிடைக்குது. அந்த சொத்தை வச்சு இவர் வந்து படிக்க மருத்துவ படிப்பு படிக்கிறதுக்கு போறதா சொல்றாங்க. இந்த இங்க வந்து மருத்துவம் படிக்கிறாரு ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் படிச்சு முடிச்சதுக்கு அப்புறமேலு அவர் நினைச்சா ஒரு பெரிய டாக்டர் ஆயிருந்திருக்கலாம். ஆனா அவருக்கு டாக்டர் ஆகி பணம் சம்பாதிக்கிறத விட அவருக்கு ஆராய்ச்சியில ரொம்ப ஈடுபாடு அதிகமா வருது. இந்த காரணத்தினால தன்னோட ஆராய்ச்சி கனவை நிறைவேற்றிக்கிறதுக்கு முடிவு செய்யறாரு. அப்போ வந்து இந்த செயின்ட் மேரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு லண்டன்ல இன்னொரு ஹாஸ்பிட்டல் இருக்கு, அந்த ஹாஸ்பிட்டல்ல ஒரு ஒர்க் பண்ற ஒரு ப்ரொஃபஸர் டாக்டர் அவர் பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா சர் ஆல்மரத் ரைட் அப்படிங்கிறது ஒரு அவர் ஒரு பெரிய விஞ்ஞானி. அவர் வந்து அங்க பணியாற்றிட்டு இருக்காரு. இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தடுப்பூசிகள்லாம் கண்டுபிடிச்சதுல ஒரு பெரிய லைக் ஒரு முன்னோடி பயணியர் அப்படின்னு சொல்லலாம். தடுப்பூசி மருந்துகளை கண்டுபிடிக்கிறது வேக்சின் இவரோட கண்டுபிடிப்புல உருவானதுதான் டைஃபாய்டுக்கான தடுப்பூசி. இந்த மருத்துவமனையில நம்ம அலெக்சாண்டர் பிளமிங் வந்து விரிவுரையாளரா பணி செய்து கொண்டு ஆல்மரத் ரைட் அவர்களோட ஆராய்ச்சிக்கும் உதவுறாரு. இப்படிதான் ஆரம்பத்துல ஒரு விஞ்ஞானியா உருவெடுக்கிறாரு.
ரொம்பவே சிறப்பும் அருமையாக சொன்னீங்க சார். ஒவ்வொரு அறிவியல் ஆராய்ச்சியாளர்களுக்கும் விஞ்ஞானிகளுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கையில் பல்வேறு தடங்கல்களும் முயற்சிகளும் பல்வேறு விடாமுயற்சியின் அடுத்துதான் பயனுள்ள கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த வகையில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவருடைய வாழ்க்கை வரலாறு மிகவும் சிறப்புமிக்கதாக இருந்திருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மிகவும் பார்த்து பிரமிக்கக்கூடிய அளவிற்கு பல்வேறு உயிர்களை காப்பாற்றக்கூடிய அளவிற்கு மிகவும் சிறந்த கண்டுபிடிப்பாக பென்சிலின் கண்டுபிடிப்பை கண்டுபிடித்தவர் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ற சிறப்பு அவருக்கே உரியது. அந்த வகையில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவருடைய அறிவியல் கண்டுபிடிப்புகளின் சிறப்புகள் பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பா அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவரோட கண்டுபிடிப்புகள்னு பார்த்தா முதல் ஒரு மூன்று முக்கியமான கண்டுபிடிப்புகளை சொல்லலாம். அதுல ஃபர்ஸ்ட் ஒன்று ஒன்றா பார்ப்போம். முதலாம் உலக போர் நடந்துகிட்டு இருக்க சமயத்துல அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மற்றும் ஆல்மரத் ரைட் இந்த சேர்ந்தார் இல்லையா, அப்போ அவரோட சயின்டிஸ்ட் பெரிய சயின்டிஸ்ட்னு ஒன்னு இல்ல ஆல்மரத் ரைட், அவரோட ஆராய்ச்சி குழு வந்து பிரிட்டிஷ் மிலிட்ரி ஹாஸ்பிட்டல் அப்படின்னு ஒரு ஹாஸ்பிட்டல் பிரான்ஸ்ல இருக்கு, அந்த இடத்துக்கு வந்து இந்த ஆராய்ச்சி குழு வந்து மூவ் பண்றாங்க நகர்றாங்க. அங்க வந்து போர் வீரர்கள் அங்க வந்து அந்த முதலாம் உலக போர் நடந்து கொண்டிருக்கிற சமயம் அங்க வந்து போர் வீரர்கள்லாம் செப்சிஸ் அப்படின்ற ஒரு உயிருக்கு ஆபத்தை விளைவிக்கக்கூடிய உடல் பிரச்சனையில இருப்பதை பாக்குறாங்க. இதுக்கு வந்து முதல் காரணம் இன்ஃபெக்ஷன், பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன். ஆனா நம்ம உடம்புல இருக்கிற ஒரு குறிப்பிட்ட சமயத்துல நம்ம உடம்புல இருக்கிற உறுப்புகளை வந்து டேமேஜ் பண்றதுனால கடைசியா அந்த அதனால பாதிக்கப்பட்டவங்க இறந்து விடுவாங்க. அந்த ரொம்ப டெட்லி பிரச்சனை. இதுக்கு வந்து அப்போ கொடுத்துக்கிட்டு இருக்க சிகிச்சை முறை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆன்டிசெப்டிக் மருந்தை பயன்படுத்திட்டு இருக்காங்க. உதாரணத்துக்கு கார்பாலிக் ஆசிட், போரிக் ஆசிட், ஹைட்ரஜன் பெராக்சைடு இந்த மாதிரியான மருந்துகளை பயன்படுத்தி ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ இது நம்ம ஆல்மரத் ரைட் அப்புறம் நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் இவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா இந்த மருந்துகளை பயன்படுத்துறதுனால நன்மைகளை விட தீமை தான் அதிகம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஏன்னு கேட்டா இந்த ஆன்டிசெப்டிக் வந்து லியூகோசைட் அதாவது வெள்ளை அணுக்கள் இருக்கு இல்லையா, வெள்ளை உடம்புல இருக்க வெள்ளை அணுக்களை கொண்டு விடுறதுனால இம்யூனிட்டி போயிடுது. அதனால வந்து டீப் வூண்டுக்கு வந்து ஆன்டிசெப்டிக் பயன்படுத்த கூடாதுன்னும் இதை பயன்படுத்துறதுனால பிரச்சனை தான் அப்படின்னும் சொல்லி சொல்றாங்க. அதுக்கு பதிலாக அவங்க என்ன சொல்றாங்கன்னா காயம்பட்ட இடத்த சுத்தமா கழுவிட்டு சலைன் இந்த உப்பு தண்ணி மாதிரி அதை வச்சு நல்லா கழுவிட்டு ட்ரையா விட்டுட்டோம்னாவே நோய் எதிர்ப்பு சக்தி நம்ம உடம்புல இருக்கிறதுனால காயம் வந்து அதுவாகவே சரியாயிடும் அப்படின்ற மாதிரி பரிந்துரை செய்யறாங்க. இதை வந்து லான்செட் அப்படின்ற ஒரு பெரிய மருத்துவ இதழ பிரசுரிச்சாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அப்ப இருந்த மருத்துவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்ளாமல் நிறைய போர் வீரர்கள் தொடர்ந்து இறந்துகிட்டே இருக்காங்க. இந்த காரணத்தினாலதான் ஃப்ளெமிங் அவர்களுக்கு ஒரு மாற்று மருந்து கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஆர்வம் வருது. இதுக்கு தொடர்ச்சியா தான் பல்வேறு மற்ற கண்டுபிடிப்பெல்லாம் வந்து அவர் நிகழ்த்துறாரு. அவரோட இரண்டாவது முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு பாத்தீங்கன்னா லைசோசைம், லைசோசைம் அப்படின்ற என்சைமை கண்டுபிடிச்சதுன்னு சொல்லலாம். இதை வந்து இவர் எப்படி கண்டுபிடிச்சாருன்றதுதான் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். என்ன பண்றாருன்னா நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோட சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க பணியாற்றியவர்கள் என்ன சொல்றாங்கன்னா ஃப்ளெமிங் வந்து அவரோட ஆராய்ச்சியை ரொம்ப நேர்த்தியாவே செய்ய மாட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. நேர்த்தியா செய்ய மாட்டாரு அப்படின்னா இந்த காரணத்தினாலதான் அவருக்கு ரெண்டு பெரிய முக்கியமான கண்டுபிடிப்பை நிகழ்த்த முடிந்ததாகவும் அவங்களே சொல்றாங்க. இவரோட உதாரணத்துக்கு சொல்ல போனா இவரோட ஆய்வகத்துல ஏதாவது ஒரு புதுசா ஒரு அன்யூஷுவலா ஏதாவது ஒரு பாக்டீரியா வருமா அப்படின்னு பாக்குறது, அதுக்காக அதை வந்து கிளீனா வச்சுக்காம ஒரு மாதிரி ரொம்ப ரஃப் அண்ட் டஃபா ஒர்க் பண்றது அந்த மாதிரி பண்ணிட்டு இருந்திருக்காரு. ஒரு நாள் என்ன நடந்திருக்குன்னா இந்த ஒரு பெட்ரி பிளேட்னு ஒண்ணு இருக்கு. அந்த பெட்ரி பிளேட் அப்படிங்கிறது ஒரு சின்ன தட்டு மாதிரி இருக்கும். அந்த தட்டுல வந்து அகார் அப்படின்ற மீடியத்தை ஊற்றி அதுல வந்து பாக்டீரியாவை வளர்க்கறதுக்கு பயன்படுத்துவோம். இந்த மாதிரியான பெட்ரி பிளேட்டை, அதுல ஏற்கனவே பாக்டீரியா வளர்ந்துருக்கு, இந்த பெட்ரி பிளேட்டை அவர் ஓபன் பண்றாரு. ஓபன் பண்ணும் போது அவருக்கு வந்து சளி பிடிச்சிருக்க மாட்டேங்குது. அந்த சமயத்துல அந்த அவரோட மூக்குல இருந்து அந்த நேசல் மீக்கஸ் வந்து ஒரு சொட்டு அந்த பிளேட்ல விழுந்துருச்சு. இது வந்து இயற்கையாவே விழுந்திருக்கலாம், அப்படி இல்லாட்டினா இவரே கூட டெஸ்ட் பண்றதுக்காக கூட பண்ணிருக்கலாம்னு வச்சுங்களேன். எது எப்படியோ ஆனா விழுந்த இடத்துல வந்து ஒரு ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு, டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அந்த பாக்டீரியாவை சுத்தி அப்படியே ஜோன் மாதிரி ஃபார்ம் ஆகும், விழுந்த இடத்துல ஃபார்ம் ஆகும். அது எதனால ஆகுதுன்னா அந்த இடத்துல இருக்க பாக்டீரியா இறந்து போயிடுறதுனால ஆகுது. இதை வந்து இதை வந்து பாக்குறாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு அந்த நேசல் மீக்க சொல்லுங்க இடத்துல இந்த மாதிரி பாக்டீரியா செத்து போயிருக்கத பாக்குறாரு. இதுக்கப்புறம் தொடர்ச்சியா ஆய்வு செஞ்சு அது வந்து என்சைம், அதாவது லைசோசைம் அப்படின்ற என்சைம் அப்படின்னு கண்டுபிடிக்கிறாரு. இந்த என்சைம் வந்து கண்ணீர், வியர்வை, ரத்தம், முட்டை இந்த மாதிரி நிறைய விஷயத்துல இந்த லைசோசைம் இருக்கு அப்படின்னு கண்டுபிடிச்சாரு. இந்த என்சைம் வந்து நோய் எதிர்ப்பு சக்திக்காக நம்ம உடம்புலயே இருக்கிறது. இதை வந்து இந்த லைசோசைமை வந்து ஆன்டிபயோட்டிக்ஸா யூஸ் பண்ணலாமா அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது இது வந்து பெரும்பாலும் யூஸ் பண்ண முடியாத சிச்சுவேஷன். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த பாக்டீரியா வந்து ஹார்ம்ஃபுல் பாக்டீரியா, தீமை பயக்கும் பாக்டீரியாவுக்கு எதிராக அவ்வளவா வேலை செய்யல. இது வந்து இருந்தாலும் ரொம்ப முக்கியமான கண்டுபிடிப்புன்னு சொல்லலாம். இதுதான் இவரோட ரெண்டாவது மிகப்பெரிய கண்டுபிடிப்பு அப்படின்னு நான் சொல்றேன்.
ரொம்பவே சிறப்பாக அருமையான சொன்னீங்க சார். அவருடைய ஒவ்வொரு கண்டுபிடிப்புமே மனித வாழ்வு இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. இன்றைய காலகட்டத்தில் மருத்துவ துறையை குறித்து அதிக மக்களால் கூறப்படுகிற வார்த்தையாகவும் கேட்கக்கூடிய வார்த்தையாகவும் இருப்பது ஆன்டிபயோட்டிக், நோய் எதிர்ப்பு சக்தி அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றாக இருக்கும். அப்படி முதன் முதலில் நோய் எதிர்ப்பு சக்தி ஆன்டிபயோட்டிக் அப்படிங்கிற ஒரு கண்டுபிடித்த மிகப்பெரிய விஞ்ஞானி யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்றே சொல்லலாம். அந்த வகையில் நீங்கள் குறிப்பிட்டது போலவே பென்சிலின் என்பது இன்றைய காலகட்டத்தான மருத்துவ துறையில் உயிர்காக்கும் சிறந்த ஒரு மருந்தாகவும் பார்க்கப்படுகிறது. அந்த பென்சிலின் கண்டுபிடிப்பில் சிறப்புகள் மற்றும் அதன் அறிவார்ந்த ஆராய்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.
கண்டிப்பா, நான் முன்னமே சொன்ன மாதிரி இந்த பெனிசிலின் வந்து எப்படி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் கண்டுபிடிச்சாருன்னு பாத்தீங்கன்னா, செப்டம்பர் மாசம் 1928 வருடம் இவரோட குடும்பத்தோட சேர்ந்து விடுமுறையில ஒரு 2 வாரம் வெக்கேஷனுக்காக வெளியில போறாரு. இவர் போறதுக்கு முன்னாடி ஸ்டெஃபைலோகாக்கஸ் அப்படின்ற ஒரு வகையான பாக்டீரியாவை இந்த பெட்ரி பிளேட் முன்னாடி சொன்னேன் இல்லையா, பெட்ரி பிளேட், அந்த பெட்ரி பிளேட்ல பிளேட் பண்ணிட்டு அந்த பிளேட்டை எடுத்து ஓரமா ஒரு 4 பிளேட்டை ஓரமா எடுத்து வச்சுட்டு அவர் வெக்கேஷன் கிளம்பிடுறாரு. பின்னாடி வந்து தெரியுது என்னன்னா, அந்த வச்ச இடத்துக்கு பக்கத்துல ஒரு ஜன்னல் இருக்கு, அந்த ஜன்னல் ஓபன் ஆயிருக்கு. ஓகே, இந்த அவரு இந்த மாதிரி போயிட்டு வந்து திரும்பி வந்து பார்க்கும்போது அந்த பிளேட்ல ஒரு சில பிளேட்ல வந்து ஃபங்கல் கண்டாமினேஷன் இருக்கிறத பாக்குறாரு. பூஞ்சை கண்டாமினேஷன், பூஞ்சை அதாவது பாக்டீரியாவில பாக்டீரியல் பிளேட்ல பூஞ்சை வளர்ந்துருக்கு பாக்டீரியாவோட சேர்ந்து. இதை பார்க்கும்போது அதுல வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன அவர் அப்சர்வ் பண்றாருன்னு சொன்னீங்கன்னா, இந்த பாக்டீரியா அந்த ஃபங்கஸ் வளர்ந்துருக்குன்னு சொன்னேன்ல, அந்த பாக்டீரியால அந்த பாக்டீரியல் பிளேட்ல அந்த ஃபங்கஸை சுத்தி பாக்டீரியா வளரல, இறந்துருச்சு. அதே பெட்ரி பிளேட்ல கொஞ்சம் தள்ளி ஃபங்கஸ் இருக்கு, அந்த ஃபங்கஸ் இல்லாத இடத்துல பாக்டீரியா நல்லா வளர்ந்துருக்கு. இதை பார்த்தோன்னா அவருக்கு தெளிவா புரியுது, ஃபங்கஸ்ல இருந்து ஏதோ அந்த பாக்டீரியாவெல்லாம் கொண்டுருச்சு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அந்த ஃபங்கஸ் என்னன்னு பின்னாடி கண்டுபிடிக்கிறாங்க, அதுக்கு பேரு பெனிசிலியம் அப்படின்ற மோல்டு அப்படின்னு சொல்றாங்க. இந்த மோல்டு வந்து இந்த ஃபங்கஸ் வந்து மோல்டு ஜூஸ் அப்படின்னு ஒரு சொல்றாரு. அந்த ஃபங்கஸ்ல இருந்து வர ஜூஸ், அந்த கொல்லுது பாத்தீங்களா, அந்த பாக்டீரியாவை அந்த ஜூஸ் வந்து பேரு மோல்டு ஜூஸ். அந்த சமயத்துல அவரு பேர் வச்சிருக்காரு. இந்த மோல்டு ஜூஸ் வந்து டிப்தீரியா, நியூமோனியா அந்த மாதிரியான டிசீஸ காஸ் பண்ண நிறைய பாக்டீரியாவை இந்த கிருமிகளுக்கு எதிராக வேலை செய்யுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த சமயத்துல அவருக்கு இருந்த அடுத்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த ஜூஸை வந்து எப்படி பிரிச்சு எடுக்கிறது, அது மட்டும் இல்லாம பிரிச்சு எடுத்தோ இல்ல அதுக்கு முன்னாடியோ எப்படி வந்து அதை அதிகமா உற்பத்தி செய்யறது, இது ரெண்டும் மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கு. ஏன்னா இப்ப அந்த ஆன்டிபயோட்டிக் இந்த மாதிரி தொற்று பிரச்சனையினால நிறைய பேர் இறந்துகிட்டு இருக்காங்க. அந்த சமயத்துல அதுக்கு வந்து நிறைய மருந்து தேவைப்படுது. சோ அதுக்காக அது ஒரு பிரச்சனையா அப்ப இருந்திருக்கு. அதுக்கப்புறமேனு பாத்தீங்கன்னா 1939 கிட்டத்தட்ட 10 வருஷம் வந்து இத வந்து இதுக்கு ஒரு முடிவு, இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுல அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் ஈடுபட்டு இருக்காரு. ஆனா பெருசா ஒன்றும் அதுக்கு வந்து ஒரு முக்கியத்துவம் கொடுத்து நிறைய பேர் ஒர்க் பண்ணல. ஆனா 1939 எர்னஸ்ட் செயின் அப்புறம் ஹாவர்ட் ஃப்ளோரி அப்படின்ற ரெண்டு மருந்தியல் நிபுணர்கள் பார்மாகாலஜிஸ்ட் அவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த பெனிசிலினை எப்படியாவது பிரிச்சு எடுத்து அதிகமா உற்பத்தி செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணி அவங்க ரெண்டு பேரும் ஆராய்ச்சியில இருக்கிறாங்க. அதுல பின்னாடி அதுல பெரிய மிகப்பெரிய வெற்றியும் பெறாங்க. இந்த வெற்றிக்கு வந்து பின்னால நம்ம அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கும் அதுல ஈடுபட்டு அந்த வெற்றி வந்து சாத்தியமாகுது. இது இந்த வெற்றி சாத்தியம் ஆகிறப்ப கிட்டத்தட்ட இரண்டாம் உலக போரே வந்துருச்சு. இத கிட்டத்தட்ட கண்டுபிடிக்கிற சமயம் வந்து ஆரம்பத்துல அவரோட அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோட ஆராய்ச்சி வந்து முதலாம் உலக போர் சமயத்துல ஸ்டார்ட் ஆகுது. ஆனா இந்த பெனிசிலின் கண்டுபிடிச்சு அத நிறைய உற்பத்தி செய்யறப்ப அது வந்து இரண்டாம் உலக போர் சமயம் ஆயிடுச்சு. இந்த இரண்டாம் உலக போர் சமயத்துல நிறைய மனித உயிர்கள் போர் வீரர்கள் எல்லாம் இந்த பெனிசிலின் நிறைய உற்பத்தி பண்ணி அதன் மூலமா காப்பாத்திருக்காங்க. அமெரிக்காவில ஒரு கம்பெனி இருக்கு, ஃபைசர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி. இந்த கம்பெனி தான் வந்து இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கோவிட் சமயத்துல எம்ஆர்என்ஏ வேக்சின் சொல்லிட்டு கண்டுபிடிச்சு வித்தவங்களும் இந்த ஃபைசர் கம்பெனிக்காரங்க தான். இந்த ஃபைசர் கம்பெனி அந்த 1940s அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கோட சேர்ந்து நிறைய பெனிசிலின உற்பத்தி பண்ணி நிறைய பேரை போர் வீரர்கள் முதற்கொண்டு மனித உயிர்களை காப்பாத்திருக்கிறாங்க.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் அவருடைய சிறந்த கண்டுபிடிப்பு வந்து பென்சில் என்று குறிப்பிடுவார்கள். கைகளில் காயம் ஏற்படும் பொழுது தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு சில ஆன்டிபயாட்டிக் கிரீம்களையும் பயன்படுத்துவாங்க. இன்றைய காலகட்டத்தில் ஒரு காய்ச்சலாக இருக்கட்டும், நிமோனியா போன்ற பல்வேறு பாதிப்புகள் நோய்கள் தொற்றுக்கு ஆளாகும் பொழுது முக்கியமாக பென்சில் அதாவது ஆன்டிபயாட்டிக் அப்படிங்கிற மருந்து பயனுள்ளதாகவும் இருக்கிறது. அதன் அடிப்படையில் அன்றைய காலகட்டத்தில் மிகவும் போர்க்களமாக இருந்திருக்க பொழுது நம் மருத்துவத்துறையில் நோய் கிருமிகளுக்கு எதிரான ஒரு சிறந்த போரினை மருத்துவத்துறை நிகழ்த்தியவர் விஞ்ஞானி அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் என்ற சிறப்பு அவருக்கு உரியதாகும். அந்த வகையில் நோய் கிருமிகளுக்கு எதிரான போர் என்பது அலெக்சாண்டர் ஃப்ளெமிங்கை பொறுத்தவரை எந்த அளவு சிறப்பு மிக்கதாக அமைந்தது, அதை பற்றி அவருடைய கருத்துக்களை சொல்லுங்கள்.
சரியா சொன்னீங்க. அந்த சமயத்துல இதுக்கு இதை வந்து ஒரு நோய் கிருமிக்கு எதிரான போர்னே சொல்லலாம். இன்னைக்கு வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் ரொம்ப எளிதாக கிடைக்குது, எல்லாருக்குமே கிடைக்குது, மிக குறைஞ்ச விலைக்கு கிடைக்குதுன்னு கூட சொல்லலாம். ஆன்டிபயாட்டிக்ஸ் மூலமா நிறைய தொற்று நோய்களுக்கு சிகிச்சை தரப்படுது. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரேஷன்லாம் பண்ணும்போதும் மருத்துவர்கள் ஆன்டிபயாட்டிக்ஸை பயன்படுத்துறாங்க. ஏன்னா இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாது அப்படின்றதுக்காக சிசேரியன் பண்ணும்போது யூஸ் பண்ணுறாங்க, யூரினரி இன்ஃபெக்ஷன் யூஸ் பண்ணுறாங்க, ஈவன் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டுக்கு கூட ஆன்டிபயாட்டிக்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னு கேட்டால் கேன்சர் பேஷண்ட்ஸ்க்கு வந்து கீமோதெரபி கொடுக்கும்போது இம்யூனிட்டி வந்து குறைஞ்சிரும், அந்த சமயத்தில் இன்ஃபெக்ஷன் ஆகக்கூடாதுன்றதுக்காக இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் கொடுக்குறாங்க. இப்படி வந்து ஆன்டிபயாட்டிக்ஸ் ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது இந்த காலகட்டத்தில். இந்த சமயத்தில் இவ்வளவு இருந்தால் கூட இப்போ புதுசாக ஒரு பிரச்சனை என்ன வந்திருக்குன்னு கேட்டிங்கன்னா ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்றது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு புற்றுநோயை எடுத்துக்கிட்டிங்கன்னா புற்றுநோய்க்கான மருந்து வந்து எல்லா புற்றுநோய் செல்களையும் அழித்து விடுறதில்ல, ஒரு சில செல்கள் வந்து சாகாம உயிரோட வந்துடும். அந்த செல்லு வந்து திருப்பி டியூமரா ஃபார்ம் பண்ணி புற்றுநோயா உருவாகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அந்த மாதிரி நம்ம அந்த ஆன்டிபயாட்டிக்ஸை பயன்படுத்தும் போது சில பாக்டீரியா அதுக்கு எதிர்ப்பு சக்தியை பெற்று அதனால உயிரோட இருந்துரும். இந்த பாக்டீரியா இதனால வந்து அந்த ஆன்டிபயாட்டிக்ஸை நம்ம ரொம்ப அதிகமா பயன்படுத்தக்கூடாது, பொதுவாகவே ஆன்டிபயாட்டிக்ஸை எப்போ தேவைப்படுதோ அப்பதான் பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இப்போ நம்ம ஐசிஎம்ஆர் கைட்லைன்ஸ் கூட எத்தனை நாளைக்கு பயன்படுத்தணும், எவ்வளவு பயன்படுத்தணும் அப்படின்றதுக்கெல்லாம் வந்து வழிமுறைகளை காட்டியிருக்காங்க. அது காரணம் என்னன்னா இந்த ஆன்டிபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்ற பிரச்சனைனால தான். இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் ரெசிஸ்டன்ஸை பற்றி ஃப்ளெமிங் அவரோட சமயத்திலேயே 1945 அந்த சமயத்திலேயே அவரோட நோபல் பிரைஸ் வாங்குறப்ப கொடுத்த ஸ்பீச்லேயே வந்து குறிப்பிட்டிருக்காரு. ரொம்ப அப்பவே வந்து அதை பற்றி யோசிச்சு சொல்லியிருக்கிறாரு. இன்னைக்கு வந்து 100 அதிகமான ஆன்டிபயாட்டிக்ஸ் இருக்கு. ஆன்டிபயாட்டிக்ஸ்னால 20 மேல அதிகமான மக்களை வந்து காப்பாத்திருக்கிறதா சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, மக்களோட ஆயுள் காலத்தையே வந்து 20 வருடங்கள் அதிகப்படுத்தி இருக்கு அப்படின்னு கூட சொல்றாங்க.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய காலகட்டத்தில் மக்களுக்கான ஒரு சிறந்த உயிர்காக்கும் மருந்தாக பென்சில் கண்டுபிடிப்பு என பல்வேறு சிறந்த கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த அலெக்சாண்டர் பிளம்மிங் அவர்களை உலகம் எந்த அளவுக்கு போற்றக்கூடியதாகவும் அவரை சிறப்பித்தது, அவர்களுக்கு வழங்கப்பட்ட பாராட்டுகளும் விருதுகளும் குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை சொல்லுங்க சார்.
கண்டிப்பா, அலெக்சாண்டர் பிளம்மிங் வந்து நிறைய பாராட்டுகள் கிடைச்சிருக்கு. அதுல முக்கியமானதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா 1945 அவர் கொடுத்த நோபல் பிரைஸ் சொல்லலாம். இன்னைக்கு வந்து விஞ்ஞான துறையில கொடுக்கப்படுற மிகப்பெரிய விருது அப்படின்னு பாத்தீங்கன்னா நோபல் பிரைஸ் தான். அது வந்து அவர் கொடுத்துருக்காங்க. அவரோட சேர்ந்து பிளம்மிங் செயின் அண்ட் ஃபுளோரின் சொல்லி இந்த பார்மகாலஜிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அந்த பார்மகாலஜிஸ்டுக்கும் சேர்த்து ஷேர் பண்ணி நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க. இது ஒரு பெரிய சாதனை. இது இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த பேட்டன்ட் வந்து பண்ணவே இல்லை, இந்த ஆன்டிபயாட்டிக்ஸ் இந்த பெனிசிலின் பேட்டன்ட் பண்ணவே இல்லை. அதனாலதான் கொஞ்சம் விலை கம்மியா அந்த காலத்திலேயே கிடைச்சிருக்கு. இது ஒரு முக்கியமான விருது. ரெண்டாவது விருது என்னன்னு கேட்டீங்கன்னா ஃபெலோ ஆஃப் தி ராயல் சொசைட்டி அப்படின்னு சொல்லிட்டு 1943 கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப மிகப்பெரிய விஷயம். என்னன்னு கேட்டீங்கன்னா சார்லஸ் டார்வின் மாதிரி பரிணாம விதிகளை சொன்னார் இல்லையா, அந்த சார்லஸ் டார்வின் அந்த மாதிரி பெரிய பெரிய சயின்டிஸ்டுங்களுக்கு இந்த ஃபெலோ ஆஃப் ராயல் சொசைட்டி விருது கொடுத்துருக்காங்க. அதுல இவரும் ஒருத்தர். இன்னொரு முக்கியமான இது சொல்லணும்னா, ஹி இஸ் லைக் ஒன் ஆஃப் தி 100 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பீப்புள் ஆஃப் 20th century அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு டைம்ஸ் சொல்லியிருக்காங்க. என்னன்னா உலகத்துல இருக்கிற 20th century வாழ்ந்த 100 முக்கியமான மனிதர்கள்ல நம்ம அலெக்சாண்டர் பிளம்மிங்கும் ஒருத்தர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இன்னொன்று வந்து 2002 100 கிரேட்டஸ்ட் பிரிட்டன் அப்படின்னு பிபிசியில ஒரு ஓட்டெடுப்பு மாதிரி நடத்தி அந்த 100 பேர்ல இவரும் ஒருத்தரா வந்திருக்காரு. இந்த விருதுகள்லாம் வந்து ரொம்ப குறிப்பிடத்தக்க விருது நம்ம அலெக்சாண்டர் பிளம்மிங் கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம்.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார். 2nd World War போது காயமடைந்த படை வீரர்களுக்கு உயிர்காக்கும் அரணாக பென்சில் விளங்கியது என்றால் மிகையல்ல. சுமார் 60 முன்பு வரை ஆன்டிபயாட்டிக் மருந்துகள் இந்த உலகில் இல்லை என்றே சொல்லலாம். இந்த உலகில் கண்டறியப்பட்ட முதல் ஆன்டிபயாட்டிக் மருந்து பென்சிலின் தான். அதை கண்டறிந்து உலக புகழ்பெற்ற அலெக்சாண்டர் பிளம்மிங் அவர்களது பிறந்த தினத்தை சிறப்பிக்கும் வகையில் அவர்களை பற்றிய பல்வேறு பயனுள்ள சுவாரஸ்யமான தகவல்களை வழங்கிய திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் நுண்ணுயிரியல் துறை தலைவர் இணை பேராசிரியர் மதிப்பிற்குரிய முனைவர் ப. ராவணன் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
இந்த வாய்ப்பை வழங்கிய புதுகை பண்பலைக்கும் நேயர்களுக்கும் மற்றும் தொகுப்பாளருக்கும் எனது மிக்க நன்றி, வணக்கம்.
நேயர்களே, இதுவரை அலெக்சாண்டர் பிளம்மிங் அவர்களது ஆராய்ச்சிகளும் கண்டுபிடிப்புகளும் குறித்து திருவாரூர் தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம் நுண்ணுயிரியல் துறை தலைவர் இணை பேராசிரியர் முனைவர் ப. ராவணன் அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம்.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலனை இலக்கங்கள் 6 3 8 00 7 7 9 5 0 என்ற எண்ணிலும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.